الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اذكروا محاسن موتاكم وكفوا عن مساويهم رواه الترمذي அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நேர்கள் பெருமக்களே வழமையாக நவலத்துல் குர்ஆன் நிகழ்ச்சியை நடத்தி வைக்கக்கூடிய அஷேக் முஃப்தி யூசுப் அவர்களுடைய தாயார் காலமாகி இன்று இளமல்தனிய என்ற கிராமத்தில் 11:30 நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதனால் அவர்களுடைய நிகழ்ச்சி எனக்கு செய்தி நிறைவேற்றும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, உலகத்திலே பறக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் ஜீவராசிகளும் ஒரு நாள் மௌத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியதியாக உலகத்துடைய ஒரு வழமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக ஒவ்வொருவரும் மௌத்தை அனுபவித்தே சுழித்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் கூறுகின்றது. நிச்சயமாக அவர்களுக்கு கியாமத்திலே அவர்களுடைய கூலிகள் நிறைவேற்றப்படும். உலகத்தில் எந்த முறையில் வாழ்க்கை கழிக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் அவர்களுக்குரிய கூலிகள் பிரதிபலன்கள் வெகுமதிகள் அளிக்கப்படும். யாரெல்லாம் உலகத்திலே புத்திசாலிகளாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வார்களோ பமன் சுகுசிஹானின்னார் யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு ஒதுகிறல் சின்னத்து சொர்க்கத்தில் நுழை வைக்கப்படுவார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் கூறிவிட்டு தொடர்ந்து வமன் ஹயாத்து துன்யா இல்லாமல் தாவல் உலகத்துடைய பொருட்கள் இருக்கின்றது, உலகத்துடைய அலங்காரங்கள் இருக்கின்றது, உலகத்துடைய வஸ்துகள் இருக்கின்றது, அவைகள் அனைத்தும் உங்களை ஏமாற்றக்கூடியது, அவைகளுக்கு நீங்கள் ஏமாற்றி மயங்கிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் எமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே தஃப்ஸீருடைய உலமாக்கள் தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றுதான், மௌத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்கே மௌத்தை சுழிப்பது என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. லவ்க் என்ற வார்த்தைக்கு சுவைப்பது என்பது பொருள்படுகின்றது. சுவைப்போ அங்கே ஒன்றோ அவருக்கு கசப்பாக இருக்கும், அல்லது புளிப்பாக இருக்கும், அல்லது இனிப்பாக இருக்கும். உறப்போ இனிப்போ கசப்போ என்ற ருசிகளை நாம் வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு போகக்கூடிய நேரத்திலே அவனுடைய வாய் ருசிகரமானதாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக கசப்பாக இருக்கும் என்றால், அது வெறுப்பாக இருக்கும் என்றால், நிச்சயமாக அதனுடைய முடிவு மோசமானது என்பதைத்தான் அங்கே காட்டப்படுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உலக வழக்கத்திலே பார்க்கின்றோம், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை எதிர்பார்த்து குடும்பத்தார்கள் எல்லோரும் சுற்றி வளைத்து நின்று சந்தோஷமாக குதூகலமாக குடும்பத்தில் ஒரு குழந்தை கிடைக்கின்றது என்ற ஆசையோடு எதிர்பார்ப்பார்கள், அனைவரும் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பிள்ளை பிறக்கும் பொழுதோ அது அழுது கொண்டுதான் உலகத்திலே பிறக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த குழந்தையுடைய அழுகை சியாமல் மௌரூதி, குழந்தையுடைய அழுகை சைத்தானுடைய தொடுதல், இதன் காரணமாகத்தான் அந்த குழந்தை அழுகின்றது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது ஒரு மலக்கும் சாட்டப்படுகிறார், ஒரு சைத்தானும் அங்கே சாட்டப்படுகின்றார். எம்முடைய வாழ்க்கையில் நல்ல விடயங்களை ஏவுகின்றதா ஏவப்படுகின்றதா, அது மலக்கின் மூலம் ஏவப்படக்கூடியது. எம்முடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் ஏவப்படுகின்றதா, அது சைத்தானின் மூலம் ஏவப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஆரம்பத்தில் சாட்டப்படக்கூடிய அந்த சைத்தானுடைய தொழுதல் தான் அந்த குழந்தையுடைய அழுகை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த அழுகையோடு உலகத்திலே குழந்தை பிறக்கின்றது. குழந்தையுடைய வாழ்க்கை எப்படியே கழிந்து கடைசியாக மௌத்துடைய கட்டத்திலே அந்த அந்த குழந்தையை எப்படி பிறந்ததோ அதுக்கு மாற்றமாக பெருத்தி முதிர்ந்து வயோதிபமாகி மூத்தாக கூடிய நேரத்தில் சூழல் இருந்து குடும்பத்தார்கள் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டு அழுது பிரலாபித்துக் கொண்டிருப்பார்கள். இது உலகத்துடைய வளமையை பார்க்கின்றோம். அந்த நேரத்திலே உண்மையிலே அல்லாஹ் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது என்ன? அழுது கொண்டு பிறந்த குழந்தை கடைசியாக சிரித்துக் கொண்டு உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். உலகத்தை விட்டு மற்றவர்கள் அனைவரும் அங்கே அழுகையில் இருக்கும் பொழுது நாம் சிரித்துக் கொண்டு உலகத்தை உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். இதுதான் உலகத்திலே மனிதனுடைய கடைசி முடிவாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மிடத்தில் இருந்து விரும்புகிறான். சிரித்துக் கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் உலகத்துடைய வாழ்க்கையை நாம் செழிப்பாக அமைக்க வேண்டும். எம்முடைய இபாதத்துகள், எம்முடைய கொடுக்கல் வாங்கல், எம்முடைய வியாபாரம் தொழில்கள், எம்முடைய குடும்பத்தார்களை அனுசரித்து நடத்தக்கூடிய முறைகள், எம்முடைய பெற்றார்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய முறைகள், மக்களோடு பழகக்கூடிய பண்பாடுகள், இவைகள் அனைத்தும் சீராக அமையும் என்றால் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கடைசி முடிவோ அவன் சிரித்துக் கொண்டு உலகத்தை விட்டு பிரிவான். மற்றவர்கள் அனைவரும் சூழ்ந்து கொண்டு அழுது பிரலாபித்துக் கொண்டிருப்பார்கள், கை செய்தப்படுவார்கள், ஒரு நல்ல மனிதனை இழந்து விட்டோம் என்று. எனவே இந்த தன்மை வருவதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் தஃப்சீரிலே சொல்லி காட்டுகிறது. லாதிக்கத்துல் மௌத், ஒரு மௌத்தை சுகிப்பது என்பது. நாங்கள் மௌத்தை எப்படி சுகிக்க வேண்டும் என்றால் இன்பத்தோடு சுகிக்க வேண்டும். தேனை சுகிப்பதை விட இன்பமாக மௌத்துடைய நேரம் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால், அமைய வேண்டும் என்று சொல்லியிருந்தால், இந்த சொற்பகால உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய முறையில் செயல்படுத்த வேண்டுமே தவிர, எம்முடைய மனம் போன போக்கிலே நாங்கள் செயல்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக கடைசி முடிவோ மோசமானதாக இருக்கும். அதுதான் கசப்ப வேப்பங்காயை விட கசப்பாக இருக்கும் என்பதை இந்த தஃப்சீருடைய உலமாக்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். இனிப்பாக இருக்க வேண்டும் என்றால் எம்முடைய உலகத்துடைய நடைமுறைகள், வாழ்க்கை, எம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருப்பத்துக்கு தம தக்கதாக அமைய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. இப்படியானவர்களுக்கு, நல்ல முறையில் கடித்தவர்களுக்கு நிச்சயமாக கூலி சிறப்பாக இருக்கும். கயாமத்திலேதான் கூலி நிறைவேற்றப்படும். யாரெல்லாம் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைய வைக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நிச்சயமாக உலகத்துடைய பொருட்கள் அனைத்தும் உங்களை ஏமாற்றக்கூடியது என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, அல்லது கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அசனு அமலா. உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்து வைத்திருக்கிறார். இந்த ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமார் உம்மத்தி மா பைன சித்தீன் இலா சபஈன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த குறுகிய கால வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஆகராவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதோ இங்கே 1000 வருஷங்கள் இன்னையோமன் இந்த ரப்பிக்கு கல்பசனத்தை மிம்மா தௌத்தூன், உலகத்திலே கணக்கெடுக்கப்படக்கூடிய 1000 வருஷங்கள் தான் நாளைய தியாமத்திலே ஒரு நாளாக கணக்கெடுக்கப்படுகின்றது. அந்த ஒரு நாள் ஆகரத்துடைய ஒரு நாள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உலகத்திலே வாழக்கூடிய 60-70 வருஷ வாழ்க்கை என்பது சொல்வது ஒரு 2.5 நிமிடம் 3 நிமிட வாழ்க்கை தான் ஆகரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. இந்த வாழ்க்கையைத்தான் மனிதன் பெரிதாக நினைத்துக் கொண்டோ 1000கணக்கான வருஷங்கள் வாழ்வதற்கு வந்தவன் போல மாடி வீடுகள் அமைப்பதும் பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்து கொண்டோ மௌத்தியை மறந்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த கட்டத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். ஹயாத்தையும் மௌத்தையும் அல்லாஹ் படைத்து இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்திருப்பது ஐயுக்கும் அசனு அமலா, உங்களில் யார் சிறந்த அமல்கள் செய்வீர்கள் என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான், சோதனைக்குத்தான், ஒரு எக்ஸாமுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறானே தவிர, அது இல்லாமல் துனியாவுடைய சொத்து சுகங்களை சேர்த்து சேகரித்து அது ஹலாலாக இருக்கலாம், ஹராமாக இருக்கலாம், யாருக்கும் அநியாயம் செய்தாக இருக்கலாம், துரோகம் செய்தாக இருக்கலாம், எப்படியோ எனக்கு பணம் பெற வேண்டும், என்ன வீடு பெருசாக வேண்டும், என்ன தொழில் பெருசாக வேண்டும், என்னை மக்கள் புகழ வேண்டும், மதிக்க வேண்டும், இந்த நிலைப்பாட்டில் உலகத்திலே வாழ்வது இது மிக ஒரு பொதுபோக்கான அமைப்பு, ஒரு தவறான முறை என்பதை நாம் ஒவ்வொருத்தர் விளங்கி நாம் நம்முடைய அடிப்படையான நோக்கம், உண்மையான நோக்கம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் உலகத்திலே வாழ்ந்து விட்டு நாம் கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவோம். போனதுக்கு பிறகு திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியாது. இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நல்ல மல்கள் தான் எமக்கு கபிலும் கயாமத்திலும் முடிவில்லாத வாழ்க்கையிலும் எனக்கு பிரயோசனம் அளிக்கும் என்பதை ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்துக்கு எடுத்து செயல்பாடுவார்கள் என்றால் நிச்சயமாக அதுவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போடுவானதாக இருக்கும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் கேட்கின்றது, அஃஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, நீங்கள் உலகத்திலே மீனாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் நினைத்துக் கொண்டு வாழ்கின்றீர்களா? வாழ்நக்கும் இல்லைனாலா துரிஜோ, ஒரு நாளைக்கு எண்ணி பக்கம் மீட்டி கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்னை பார்த்து கேள்வியாக கேட்கின்றது. உலகத்திலே உலகத்துடைய பொருட்களை வஸ்துகளை சொத்துக்களை சேர்ப்பதற்காக வந்தவர்கள் அல்ல, நாம் வீணாக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. வீடு கட்டுவதற்கும் அல்லது இன்னும் உண்டான உலகத்துடைய பணிகளை செய்து உலகத்துடைய சொத்துக்களை சேர்த்து விட்டு போவதற்கு வந்தவர்கள் அல்ல. உண்மையாக நாம் வந்த நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆன் தெளிவுபடுத்தியிருந்தது, மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான். இதை வணங்குவதென்று சொன்னால் இந்த நேரமும் பள்ளியிலே இருந்து சுஜூத் செய்து கொண்டு குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பதல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எப்படி இருக்கின்றதோ அந்த அடிப்படையில் இம்முடைய இபாதத்துகளையும் இம்முடைய வியாபாரங்களையும் பொருட்கள் வாங்கல்களையும் உறவினர்களை அனுசரிப்பது, இவரது தாய் தகப்பர்கள் இனபந்துகள் பக்கத்தவர்கள் அனைவர்களோடு எப்படி அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கின்றார்களோ அந்த அடிப்படையில் நடப்பதும் இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இம்முடைய அன்றாட வாழ்க்கைகளை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொள்ளும்படி வழிகாட்டினார்களோ அந்த முறையிலே செயல்படுத்துவதும் ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே உலகத்துடைய வாழ்க்கையில் தன்னை கட்டப்பட்ட குருடனை போன்றோ நாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய புத்திமதிகளை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் என்றால் எம்முடைய கடைசி முடிவு நல்லதாக அமையும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கி செயல்படுவது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் எமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயந்து நப்சை கட்டுப்படுத்தி இச்சைகளை ஆசைகளை கட்டுப்படுத்தி உலகத்திலே யார் வாழ்வார்களோ நிச்சயமாக தையில் மகுவா அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. நாம் இந்த கட்டத்திலே விளங்க வேண்டிய ஒன்றுதான், உலகத்துடைய ஆசாபாசங்களை அங்கே உலகத்துடைய இன்பங்களை அனுபவிப்பதற்குத்தான் நஃப்ஸுகள் சொல்லிக் கொண்டிருக்கும். சைத்தான் வழிகாட்டும் ஆரம்பத்திலே கூறியது போன்றோ ஆரம்பத்திலே எமக்கு சாட்டப்படக்கூடிய சைத்தான் இந்த முறையிலே வழிகாட்டும் பொழுதோ எம்முடைய அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும், புத்தியை பயன்படுத்த வேண்டும். புத்தியை பயன்படுத்தி நாம் இப்படியான இந்த மோசமான கர்மங்களில் ஈடுபடாமல், மோசமான செயல்களில் ஈடுபடாமல், இச்சைகளுக்கு கட்டுப்படாமல், ஆசைகளுக்கு கட்டுப்படாமல் நாம் இஸ்லாம் கூறக்கூடிய வரம்புக்குள்ளே நின்று எம்முடைய ஆசைகளை அனுபவிப்போம் என்றால், இச்சைகளை இஸ்லாம் கூறக்கூடிய வரம்புக்குள் இருந்து அனுபவிப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரிலா என்னும் பொருத்தம் கிடைக்கும். அதை கொண்டு பயின்னல் ஜன்னத்தையில் மவா ஒதுங்கக்கூடிய இன்பமான சொர்க்கமாக இருக்கும். சொர்க்கம் என்று சொல்லும் பொழுது இதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிந்திக்க முடியாத இன்பமான சொர்க்கத்தை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறான். உலகத்திலே சிமிண்டியால சாந்தினால மண்ணினால தண்ணீரினால கட்டப்பட்ட கோபுரங்கள் மாடிகளை பார்த்து எவ்வளவு இன்பமாக இருக்கின்றது, அழகாக இருக்கின்றது என்றெல்லாம் நாம் கூறுகின்றோம். அப்படியாக இருந்தால் நாளைய கயாமத்துடைய மனிதர்களுக்கு நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்ட சொர்க்கம் மாணிக்கத்தினால மரகதத்தினால குங்குமத்தினால வைரூரியத்தினால ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மாளிகைகள் எவ்வாறு இருக்கும்? அதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த உள்ளத்தாலும் கற்பனை பண்ணி பார்க்க கூட முடியாத அளவுக்கு இன்பமான சொர்க்கத்துடைய வீடுகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார். ஆனால் நிபந்தனை என்ன? இந்த குறுகிய கால வாழ்க்கையில் மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி தன்னை மோசமான செயல்பாடுகளில் ஈடுபடுத்தாமல் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய முறையில் அங்கே அவன் செயல்படுத்தும் பொழுதோ நடந்து கொள்ளும் பொழுதோ நிச்சயமாக இப்படியான முடிவில்லாத வாழ்க்கையில் அந்த இன்பமான சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு தருவதற்கு பரிசாக தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே தான் யாரை இதுக்கு முரணாக்குவார்களோ அம்மா அவன் தகாவ ஆசரல் ஹயாத்து துன்யா, யாரு துனியாதான் தஞ்சம் என்று துனியாவுடைய இச்சைகளை ஆசாபாசங்களை யாரு பின்பற்றுவார்களோ செயல்படுத்துவார்களோ அவர்கள் இபாதத்தும் இல்ல, அவர்கள் தொழுகையும் இல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில ஹலாலாம் போடுதல் இல்ல, அவர்கள் மக்களோடு நல்ல முறையில் புரிந்துணர்வு நடந்து கொள்ள இல்ல, அவர்கள் மக்களுடைய பொருத்தங்களை மக்களுடைய விருப்பங்களை அவர்கள் உலகத்துல பெற்றுக் கொள்ள இல்ல, மக்களோடு சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் மக்களுக்கு கெடுதியும் செய்து கொண்டு உலகத்திலே வாழ்வார்கள் என்றால் நிச்சயமாக அவர் தன்னுடைய மனோ இஷ்ட பிரகாரம் நடந்து விட்டார். அவர் கடைசி முடிவு மகிழ் மாவா அவர் ஒதுங்கக்கூடிய இடம் பயங்கரமான நரகம் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டிய ஒன்றுதான், எம்முடைய கடைசி முடிவுகள் நல்லதாக அமைவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஆயத்தமாக வேண்டும். எம்முடைய கடைசி முடிவுகள் நல்லதாக அமையவில்லை என்றால் எம்முடைய வாழ்க்கையில் மிக நெருக்கடியான ஒரு கட்டத்தை அடைவோம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புத்திசாலிகள் யார் என்று சொல்லும் பொழுது அல் கைஸ், உண்மையான புத்திசாலி மந்தான நஃப்ஸுஹு வ அமிலல் இமாபதில் மௌத், மௌத்துக்கு பின்னால் அவனுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை ஆகிவிடுவான். அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை யாரே அங்க கபருடைய வாழ்க்கையில் சீராக்கிக் கொள்வதற்கு உலகத்திலே முயற்சிவானோ அவன் தான் உண்மையான புத்திசாலி. நாம் உலகத்துடைய பார்வையில் ஒரு புத்திசாலி என்று சொல்லும் பொழுது ஒரு டாக்டரை சொல்கிறோம், அல்லது ஒரு லோயரை சொல்கிறோம், அல்லது ஒரு அக்கவுண்டனை சொல்கிறோம், ஒரு இன்ஜினியரை சொல்கிறோம், இது போன்ற துறை சார்ந்த அறிவுள்ளவர்களை நாம் உலகத்திலே பெரிய புத்திசாலிகள் என்று கூறுகிறோம். உண்மையிலே அவர்கள் புத்திசாலிகள் தான், புத்திசாலித்தனத்தால் நடந்ததனால் தான் படித்தார்கள், உயர்ந்த பதவி அடைந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன புத்திசாலி யார் என்றால், ஒரு நேரத்திலே எல்லாராலும் கைவிடப்பட்டு விடுவோம், யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு இருக்க மாட்டார்கள், அப்படி உதவிகள் அற்ற எல்லா தமிழிப்பு நஃப்ஸுன் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான கட்டத்திலே நாங்கள் தனிமையிலே கபர் அறையிலே மாட்டிக்கொள்வோம் என்று எம்முடைய சகோதரர்களோ இனபந்துகளோ சொத்து சுகங்களோ குடும்பங்களோ எம்மை பெற்று வளர்த்த தாய் தாப்பர்களோ எம்முடைய நெருங்கிய சகோ கூட்டாளிமார்களோ தோழர்களோ யாராலும் நெருங்க முடியாத அந்த கட்டத்திலே அந்த குறிக்காக வேண்டி அந்த இருள் நிறைந்த புழுபூச்சிகள் நிறைந்த அந்த மன்னரை பிரகாசமாக்குவதற்கு யார் தன்னை தயார்படுத்திக் கொள்வாரோ அவர்தான் உண்மையான கைஸ், உண்மையான புத்திசாலி என்று புத்திசாலிகளுக்கெல்லாம் பெரிய புத்திசாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அந்த அடிப்படையில் அந்த புத்திசாலித்தனமாக நாம் உலகத்திலே நடந்து கொள்வதுதான் மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே நாங்கள் சம்பாதிப்பதிலே புத்தி கெட்டவர்களாக நடக்க மாட்டோம். உலகத்திலே தாராளமாக சொத்து சொத்துக்களை சம்பாதிக்கொண்டோம், எல்லா விடயங்களிலும் அனுபவம் வாய்ந்தவர்களாக செயல்படுகின்றோம். ஆனால் ஆகரத்துடைய விஷயத்திலே நாங்கள் அதிகமானவர்கள் புத்தி கெட்டவர்களாக அறிவற்றவர்களாக மனிதர்களாக நாங்கள் ஆகிவிடுகின்றோம். எனவே உண்மையான புத்திசாலி தனிமையான வாழ்க்கைக்கு தன்னை தயார் செய்து கொள்வதற்கு தான் உண்மையான புத்திசாலி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே உண்மையான ஒரு புத்திசாலியாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் செயல்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் எமக்கு வரும், அந்த நாளை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அந்த நாள் தான் பயங்கரமான நாள். அந்த நேரத்திலே நிச்சயமாக அந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் கை செய்தப்பட்டு இல்லை, அந்த நேரத்திலே கை செய்தப்படுவோம். எந்த அளவு கை செய்தப்படுவோம் என்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கின்றது, ரப்பி நாயினி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம், இந்த ரோகம் கொஞ்சம் பின்படுத்துவீங்களா, கொஞ்சம் பின்படுத்துவீங்க, வாக்கும் என சாலியேன், தர்மம் செஞ்சிட்டு வாரேன், நல்லவன் செஞ்சிட்டு வாரேன் என்று மனிதர்கள் கெஞ்சுவார்கள், கெதிர்வார்கள், அழுவார்கள். பக்கத்திலே சூழால் இருக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்திலே பார்ப்பார்கள், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் அழுது கொண்டிருக்கிறார், எங்களை விட்டு பிரிகின்றார், சொத்து சோக்களை விட்டு பிரிகின்ற கவலையிலே ஆத்திரத்திலே அழுகின்றார் என்று நினைப்பார்கள். உண்மையிலே அந்த நேரத்திலே சொத்து சுகமோ குடும்பத்தார்கள் நிலவில்லை, இவருடைய சிந்தனை உலகத்தை விட்டும் நீக்கி ஆகரத்துடைய சிந்தனையோடு தொடர்படுத்தக்கூடிய நிலம் தான் இவருடைய அந்த கடைசி கட்டமாக இருக்கும். எனவே அந்த கடைசி கட்டத்திலே இவருடைய குடும்பமோ சொத்து சுகமோ ஞாபகம் வருவதில்லை. நன்மைகள் போதாது, அமல்கள் போதாமல் ஆகிவிட்டது, நான் ஆகலத்தில் தோல்வி அடைய போகிறேன் என்ற அந்த சிந்தனை தான் அங்கு உருவாகும். வழக்குகள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட நன்மைகள் தீமைகள் அந்த நேரத்தில் எடுத்து காட்டப்படக்கூடியது. இந்த நேரத்தில் இதை பார்த்து கவலைப்படுவார், கேள்விப்பட்டு விட்டுத்தான் உலகத்திலே இந்த நேரங்களை ஒரு மூச்சுகளை நான் வீணாக்கி விட்டேனே என்ற கவலை அந்த நேரத்திலே தான் விளங்க வருவார். இதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்றது, ரப்பில் அவுலா அகர்த்தனி இலா அஜலி கரீம், கொஞ்ச நேரத்துக்கு பிற்படுத்தி அல்லாஹ் வாசத்தக்க வாக்கும் என்றாலேயே சதக்கா செய்கிறேன், தர்மம் செய்கிறேன், நல்லமல் செய்கிறேன், சுபஹான் அல்லாஹ் சொல்றதுக்கு அவகாசம் தருவாயாக என்று கெஞ்சி கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்திலே தான் உலகத்துடைய நேரத்தின் பெருமதியை விளங்க வருவார். அல்லாஹ் குர்ஆனிலே வல்ல அசரு தொழுகை மீது சத்தியமாக, அதாவது காலத்தின் மீது சத்தியமாக, லுஹாத் தொழுகை மீது சத்தியமாக, இரவு நேரத்தின் மீது சத்தியமாக, இதெல்லாம் பல வஸ்துகள் மீது பல நேரத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லி நேரத்துடைய பெருமதியை விளக்கப்படுத்துகிறான் உலகத்திலே. ஆனால் அவைகளை நாங்கள் விளக்க மாட்டோம். துனியாவுடைய இன்பங்களின், துனியாவுடைய ஆசாபாசத்தின் காரணமாக அவைகளை புரியாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக நேரத்தின் பெருமதி, கடைசி ஒரு செகண்டுடைய பெருமதி, நிமிஷங்களுடைய பெருமதி கடைசி நேரத்திலே மனிதன் விளங்க வருவான். விளங்க வந்துதான் யாழ்லா கொஞ்ச நேரம், சொற்ப நேரம் எனக்கு பிற்படுத்தி தாமதப்படுத்தி தரையாள்லா உள்ளதெல்லாம் கொடுத்துட்டு வாரே, நமல் செய்தேன் என்று கிச்சுவான், கெதருவான், அழுவான். இதுதான் கடைசி நேரத்தில் தகப்பன் அழுகிறாரே, தாய் அழுகிறாரே என்று பார்க்கிறோம். எனவே அவ்வளவு அந்த நேரத்திலே அது தூளி தாமதமாகிவிட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. தவணை வந்து விட்டதென்றால், நேரம் வந்து விட்டதென்றால், காலம் வந்து விட்டதென்றால், நிச்சயமாக கொஞ்ச நேரம் தவணை வந்துட்டா பிற்படுத்தப்பட மாட்டாது. வலா எத்தகதிமூல சாத்தன் வலா எத்தகிரூன், பிற்படுத்துறதும் இல்ல, முற்படுத்துறதும் இல்ல, உடனடியாக ரூபல் கைப்பற்றப்படும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரம் ஒரு பயங்கரமான நேரம். அந்த கட்டத்திலே தான் சில மலக்குகள் வருவார்கள், சில தஃசீல்கள் எழுதுகின்றார்கள், சில மலக்குகள் வருவார்கள். இப்படியாக இருந்தால் ஒரு மலக்கு வந்து சொல்வார், அன்பு சகோதரனே, உனக்குரிய சாப்பாடு முழு உலகத்தில் நாலா திசைகளையும் சுற்றி அலைந்து பார்த்தோம், உனக்குரிய சாப்பாடு முடிந்து விட்டது, நீ ஆயத்தமாக என்று சொல்லப்படும். இப்பொழுதுதான் பிள்ளைகள் பக்கத்தில் இருந்து அழுவார்கள், வாப்பாக்கு ஒரு சாப்பாடு வழங்குதில்லையே என்று சொல்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு மலக்கு வருவார், உனக்குரிய தண்ணி உலகத்திலே நாலா திசைகளையும் தேடி பார்த்தோம், புரிக்கப்பட்ட தண்ணி முடிஞ்சிட்டு, நீ ஆயத்தமாக என்று சொல்லப்படும். இப்பொழுது நம்முடைய நடைமுறையிலே சொல்வார்கள், வாப்பாக்கு சேலனும் இறங்குதில்லை, தோடக சுட்டும் இறங்குதில்லை என்று குடும்பத்தார்கள் அழுது பிரலாபிப்பார்கள். ஒன்றுமே இறக்க மாட்டாது, பொறித்தது முடிந்து விட்டது. கடைசியாக அடுத்த கட்டமாக ஒரு மலக்கு வருவார், உனக்குரிய காற்று உலகத்திலே இங்கு நாலா பக்கத்திலும் சுத்தி பார்த்தோம், புனிக்கப்பட்ட ஏற்பாட்டுடைய காற்று முடிஞ்சிட்டு, நீங்க ஆயத்தமாக என்று சொல்லப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இதுதான் கடைசி கட்டம். அவருக்கு காற்றும் இல்லை, இப்பொழுது சுவாசிக்க முடியாது. இப்படி கடைசி கட்டம் போகும் தொண்டக்குழிக்கு வந்துட்டும். இப்ப மலக்கள் முத்தலிசலாம் வருவார்கள், இந்த நேரத்தில் நல்லே அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் இந்த நிலைமை, உலகத்தை விட்டு பிரிந்தவர்கள் அவர்கள் போய்விட்டார்கள், காண வேண்டியதை கண்டுவிட்டு போய்விட்டார்கள். உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கடைசி நேரத்திலே ஒன்றும் தேவையில்லை, மலக்கள் மௌத்தளித்தை பார்ப்பதே அவனுக்கு வேதனைக்கு போதும் என்பதை நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மலக்கள் மௌத்தளித்தலாம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று இரண்டு மூன்று விடுத்து கேட்டார்கள். பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். இல்லை, பார்க்கத்தான் வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் உண்மையான ரூபத்தை, மலக்கள் மௌத்துடைய ரூபத்தை காட்டிய பொழுது அவர்கள் அப்படியே மசங்கி விழுந்து விட்டார்கள். அவர்கள் தெளிவு பெற்றதற்கு பிறகு கூறிய வார்த்தை, ஒரு மனித வாழ்க்கையில் சக்கராத்தில் கடைசி கட்டத்தில் அவனுக்கு ஒன்றும் வேதனை தேவையில்லை, மலக்கள் மௌத்த பார்ப்பதே அவனுக்கு வேதனைக்கு போதுமாக இருக்கும் என்று சொன்னார். அல்லாதான் நம்முடைய கடைசி மௌத்தை லீசாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்திலே சைத்தானுடைய ஃபித்னா சோதனை பயங்கரமானதாக இருக்கும். அவன் தங்களை நம்முடைய ஈமானை பறிப்பதற்காக உலகத்திலே என்னை கெடுத்து கெடுத்து கடைசியாகவும் நம்முடைய ஈமானை பறிப்பதற்காக ஆயத்தமாக அங்கே இலாக இரண்டு அல்லாஹ் என்று சொல்லு என்று சொன்ன வார்த்தைகளை அங்கே பார்ப்பதற்காக ஆயத்தமாக இருப்பான். கடுமையான தாகத்துடைய நேரம், கடுமையான பசியுடைய நேரம், சக்கராத்துடைய நேரம், அந்த கட்டத்திலே ஈமானை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் அமல் இல்லாமல், இபாதத்து இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருப்பான் என்றால் நிச்சயமாக அவனுடைய கடைசி முடிவு மோசமாக இருக்கும். அந்த சைத்தானுக்கு வெளிப்பட்டு விடுவான். ஈமானை இழக்கக்கூடிய நிலைமை அவனுக்கு ஏற்பட்டுவிடும். ஈமானை இழந்து விட்டு நின்றால் ஹாலிதீன் ஃபீஹாபதா, அவன் கடைசி வரைக்கும் அவன் உலகத்தில் முஸ்லீமாக பேரிலே முஸ்லீமாக வாழ்ந்திருந்தாலும் ஈமான் இல்லாமல் உலகத்தை விட்டு மூத்தாகுவான் என்றால் அவன் காவிராக மூத்தானது சமந்தான். அங்கே அவனுக்கு முடிவே, அவனுக்கு நாளைய தியாமத்திலே அவனுக்கு முடிவே இருக்க மாட்டாரே. அவன் நிரந்தரமாக நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு அல்லாதான் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே எம்முடைய கடைசி நேரத்தை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், எமக்கு நல்ல முடிவுகள் கிடைக்க வேண்டுமாக இருந்தால், உலகத்துடைய இந்த இன்பங்களை விட்டும் நாங்கள் தூரமாகி, ஆசாபாசங்களை விட்டும் தூரமாகி, முடியுமானோ ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அல்லாவுடைய அன்பையும் திருவிழாவையும் பொருத்தத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகளில் நாங்கள் எம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும். இபாதத்துகளை சரியாக செய்து கொள்ள வேண்டும். முடியுமானாலும் ஹலாலை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். ஹலாலானவைகளை பாவிக்க வேண்டும். அறாங்களை மட்டும் நாங்கள் தூரமாகிக் கொள்ள வேண்டும். இனபந்துகளோடு குடும்பத்தார்களோடு நாங்கள் அனுசரித்து அவர்களோடு அரவணைப்பிலே அவர்களை அவர்களோடு சந்தோஷமாக நாம் எம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும். பெற்றார்கள் எம்மை பெற்று வளர்த்த தாய் பதாப்பர்களுடைய துவாக்களை நாங்கள் எம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக எம்முடைய ஊழவர்கள் இனபந்துகளோடு நாங்கள் சேர்ந்து நல்லுறவோடு உலகத்திலே வாழ்க்கையை நடத்த வேண்டும். நாம் மூத்தாகிவிட்டால் நல்லவரோடு போய்விட்டாரே, தாஜ்யத்து தொழிலவர் போய்விட்டாரே, அதிகமான குரான் ஓதியவர் போய்விட்டாரே, தீனுக்காக பாடுபட்டவர் உழைத்தவர் போய்விட்டாரே, அதிகமாக தர்மம் செய்தவர் போய்விட்டாரே, அதிகமாக பள்ளிகளுக்கு தர்மம் செய்தவர் போய்விட்டாரே, அதிகமான குமரகாரியங்களை கொடுத்தவர் போய்விட்டாரே என்று நாம் செய்த நல்ல மனிதர்களை சிந்தித்து யோசிச்சு, இவக்கு தர்மம் செய்தவர்களை யோசித்து, மக்கள் கவலைப்படக்கூடிய அழக்கூடியவர்களை உருவாக்கி விட்டு போம் என்றால், 4 பேர் 40 பேர் நல்லவர் என்றால் அவரை அல்லாஹ் நல்லவராக கபூல் செய்து கொள்வான் என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே நாம் மௌத்தாகி விட்டோம் என்றால் நிச்சயமாக எம்முடைய ரூஹை மலக்கில் மௌத் எடுத்துட்டு போயிடுவாரு. எம்முடைய சொத்துகள் காசி பணங்கள் எல்லாம் வராசத்துக்காரருக்கு சொந்தமாகிவிடும். ரூஹு பிரிவதோடு அடுத்த கட்டமாக எம்முடைய சொத்துக்கள் காசி பணங்கள் அனைத்தும் வராசத்துக்காரர்களுக்கு அங்கே பங்காக போய்விடும். அதே போன்று எம்முடைய எலும்புகளை அங்கே மண் தின்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. எம்முடைய உடம்பை இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வெயில் என்று பாராது, மழை என்று பாராது, இரவு பகலாக அள்ளும் பகலுமாக உழைத்து வளர்த்த இந்த உடம்பு இருக்கிறது, அதை புழுகள் தின்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. எம்முடைய கடைசியாக எம்முடைய அமல்கள் தான் நல்ல இடத்திலே பாக்கியாக இருக்கிறது. அமல் செய்தால் நிச்சயமாக அவன் வெற்றி பெற்றுக் கொள்வான். அமல் இல்லை என்றால் அவனுடைய முடிவோ கடைசி முடிவோ மோசமானதாக அமைந்துவிடும். எனவே நாம் எம்முடைய அமல்களைத்தான் உலகத்துடைய வாழ்க்கையிலே கூட்டிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் திரும்ப திரும்ப குர்ஆன் மூலமாக ஹதீஸ் மூலமாக எனக்கு சொல்லிக் காட்டப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் எம்முடைய கடைசி நேரத்தை நல்லதாக ஆக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். நல்லதாக அமையும் என்று சொன்னால் நிச்சயமாக எம்முடைய வாழ்க்கையில் என் கடைசி முடிவு இருப்பார்களோ தொடர்ந்து இருப்பார்களோ அல்லாவை ஒரு நாளைக்கு தொழுவது ஒரு நாளைக்கு தொழுவது இல்ல, கொஞ்ச நாளைக்கு அமல் செய்வது சில நாளைக்கு அமல் செய்வது இல்ல, இப்படியாக இல்ல, தொடர்ந்து அமல்களில் இபாதத்துகளில் அவன் ஈடுபட்டு கடைசி மௌத்து வரைக்கும் அமலோடு இருப்பால் தத்தனத்தல் அலைகி உள் மலாய்க்கா, கடைசி நேரத்தில் மலாய்க்காமார்கள் வானத்தில் இருந்து சாதி சாதியாக இறங்குவார்கள், இறங்கி சொல்வார்கள், சொர்க்கத்துடைய பூக்கத்துகளோடு வருவார்கள். அங்கே அல்லாஹ் தகாபூ வலா தஹ்தனு, ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, வாபஷிரூ பில் ஜன்னத்தில் லதீ குந்தும் துஅதூன், எந்த சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டதோ அந்த சொர்க்கம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றது என்று அவர்கள் நன்மாராயம் சொல்வார்கள். இவன் உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய முறையிலே அமைத்துக் கொண்டான். மாஷா அல்லாஹ், அதன் மூலமாக கடைசி நேரத்தில் இவனுக்கு நன்மாராயம் செய்யப்படும். சர்டிபிகேட், ஒரிஜினல் சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட் தான் உலகத்தில் எத்தனையோ சான்றிதழ்கள் சர்டிபிகேட்கள் இவனுக்கு எடுக்கின்றார்கள், கொடுக்கப்படுகின்றது. ஆனால் கடைசி நேரத்தில் இவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மலக்குகள் மூலம் சொல்லப்படக்கூடிய இந்த சர்டிபிகேட் தான் ஆக பெருமதி வாய்ந்த சர்டிபிகேட் ஆயிருக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தகாபு வலா தஹ்தனு, நீ ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, கபருடைய வேதனை பயப்படுறீங்களா, அது ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, குடும்பத்தினர்களை வச்சுட்டு போறோம், உள்ள குட்டிகளை பாக்குறதுக்கு யாருமே கவலைப்படுறீங்களா, ஒன்றுக்கும் கவலைப்படாது. கவலைப்படாதீங்க. அனைத்தையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு தருவதற்கு வாக்களிச்சிட்டான். மாஷா அல்லாஹ், சந்தோஷமாக சிரித்தவராக புன்னகையோடு இவருடைய ரூபம் வாலிப உருவத்திலே மலக்கில் அழகான தோட்டத்திலே நிறுவார்கள். தோட்டத்திலே நிறங்கி எப்படி ஒரு குலைத்த மாவில் விழுந்த ஒரு முடியை எடுப்பது போல, ஒரு எண்ணெயில் விழுந்த ஒரு முடியை கலட்டி எடுப்பது போல லேசாக அவருடைய ரூபுக்கு லேசாக எடுக்கப்படும். மாஷா அல்லாஹ், கடைசியிலே அவருடைய நிலைமை மரஹபா மரபா என்று அவருடைய ரூஹை வரவேற்றுக் கொண்டு போவார்கள். இல்லையில் அந்த இடத்தில் கொண்டு போவார்கள். அவருக்கு மலக்கள் மலக்குகள் அங்கே கேள்வி கேட்க வரும் பொழுது கூட அங்கே வந்து தூரத்தில் இருந்து இறக்கத்தோடு கவர்ந்து வந்து மண் அப்பு கவமா நபியு கவமா தினத்தை என்று கேள்வியை எழுப்புவார்கள். அன்புக்குரியவர்கள், அதற்கு மாற்றமாக மோசமான நிலைமையிலே போனால் அவருடைய ரூஹை தூக்கி வீசுவார்கள். இது நீ வராதே என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் அவருடைய ரூஹ் வேதனை செய்யப்படும். கடைசியிலே கேள்வி கணக்கில் மலக்கள் மலக்குமார்கள் கேள்வியை கேட்கும் பொழுது கூட அங்கே கபர்களை பிளந்து கொண்டு பெரும் சத்தத்தோடு பெரும் பயங்கரமான தோட்டத்தோடு அந்த கபருக்கு நெருங்குவார்கள். கேள்வி கேட்க பார்க்கும் பொழுது மண் ரப்பு கவமா தபி தபியுக்கு என்று கேள்வி கேட்கும் பொழுது கூட பதில் சொல்ல முடியாது. சத்தத்தை எழுப்புவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் என்னுடைய கடைசி நேரத்தை நாம் நல்லதாக செயல்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த அற்பமான இந்த சொற்பமான இந்த ஏமாற்றக்கூடிய இந்த மசக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த டெக்கரேஷன் பண்ணி வைத்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்.
பிள்ளைகளை பெற்று வளர்த்து சம
உலகத்துக்கு அந்த குழந்தைகள் மூலம் பிரயோசனம் அளிக்கும் என்ற காரணத்தினாலேதான் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அவருடைய ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய நச்சபுகளை பார்க்கும் பொழுது, உண்மையிலே புகழை புகழ்ந்து போட்டக்கூடிய ஒரு குடும்பம், அதாவது பிரம்மாத்தகமையில் தும்புழுவல என்ற கிராமத்தில் வைத்த இப்ராஹிம் ஆலிம் என்று பெயர் பெற்ற பல மதரசாக்களில், பானந்துர போன்ற மதரசாக்களில், தினிய மதரசாக்கள் ஆரம்பத்தில் கல்வி வைத்துக் கொடுத்த ஒரு பெரிய ஆலிமுடைய மகனாதான், அந்த இப்ராஹிம் ஆலிமுடைய மகனாதான் ஹனீபா மாலவி, ஹனீபா பகுதி என்று சொல்லக்கூடியவர். அந்த இப்ராஹிம் ஆலிமுடைய பிள்ளைகள், அதாவது ஐந்து பேர்கள், ஒன்று அமீன் லெக்சர் என்று சொல்லக்கூடியவர், அரபு துறையிலே பாண்டித்தை பெற்ற பெரிய அறிவாளியாக இருந்தார், லெக்சராக இருந்தவர். அதே போன்று சாலி மதரத்திற்கு பல மதரசாக்கள் அதிபராக இருந்தவர், பல மதரசாக்கள் நடத்தக்கூடியவர். அதே போன்று ஹக்கீம் மௌலவி, அதே போன்று அங்கவினர்கள் அங்கவினர் கலாசாலை நடத்தக்கூடிய முனிவர் என்ற சகோதரர். எனவே இவர்கள் இந்த நாலு ஐந்து சகோதரர்களில் ஹனீபா பகுஜி என்று சொல்லக்கூடிய ஹசரத் அவர்களுடைய மனைவிதான் இந்த காலமாக இருக்கக்கூடியவர் முஃப்தி யூசுப் அவர்களுடைய அருமை தாயார் அவர்கள். எனவே அந்த ஹனீபா பகுஜி, ஹனீபா மௌலவி அவர்கள் தப்லீக் ஜமாத்திலே மிக பிரபல்யம் வாய்ந்த ஒருவர். அவர் நீண்ட காலமாக இந்த ஜமாத்துடைய வேலையில் ஈடுபடக்கூடியவர் என்று கண்டி ஏரியா பொறுப்புதாரியாக இருக்கின்றார். அவர்களால் உருவாக்கப்பட்ட மதரசா தான் ஹக்கானியின் மதரசா தஸ்கர் அமைந்திருக்கக்கூடியது. எனவே அதில் 450 பிள்ளைகள் படிக்கின்றார்கள். அதே போன்று பெண்களுக்குமான ஒரு பாடசாலை உம்முல் குரா என்ற ஒரு பெண்களுக்கான ஒரு அரபு கல்லூரியும் ஏற்பாடு செய்து 120 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது அனைத்தையும் ஏற்பாடு செய்வதற்கு காரணமாக இருந்தவர் தான் ஹனீபா பகுஜி, ஹனீபா ஹசரத் அவர்கள். அவர்கள் அந்த மதரசாக்களுடைய தலைவராக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்று காலமாக இருக்கக்கூடிய மர்ஹூமா ரஹ்மா பேபி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அன்பு மனைவி, அவர்களை அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை சொர்க்கவாளியாக அல்லாஹ் கபூல் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலே 2 ஹஜ்ஜுகள் செய்திருக்கிறார்கள், 8 உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தீன் பணிக்காக வந்து யமன், பர்மா, ஓமான் போன்ற வெளிநாடுகளுக்கும், உள்நாட்டிலே பல ஊர்களுக்கும், பல நாடு ஊர்களுக்கும் சென்று பணி செய்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே பரதா அணிந்த முழு உடம்பை மறைத்து பரதா அணிந்த சகோதரிகள் ஒருவராக முஃப்தி யூசுப்புடைய தாயார் ரஹ்மா பீபி அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இப்படியான ஆரம்பத்தில் இருந்த ஒரு தியாகியாக இருந்தவர் தான் இந்த சகோதரி அவர்கள். எனவே அவருடைய சகோதரர்கள் தான் இந்த அகில இலங்கை தப்லீக் ஜமாத்துடைய அமீராக இருக்கக்கூடிய முகமது அலிபா ஹாஜியார், அவர் முகமது அலிபா மாஸ்டர் முகமது அலிபா ஹாஜியார் என்று சொல்வோம். எனவே அவர்கள் அந்த சகோதரியுடைய சகோதராக இருக்கின்றார். எனவே அவருடைய சகோதரர்கள் தான் ருவைத்தின் ஹாஜியார், அப்துல் வஃபார் ஹாஜியார், ஜனா ஃபாரூக் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள். எனவே இவர்கள் அனைவரும் தீன் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து செயல்படக்கூடியவர்கள். எனவே இப்படியான சிறந்த குடும்பத்திலே உருவானவர் தான் அந்த ஷேக் யூசுப் முஃப்தி அவர்கள். எனவே அவர்களுடைய யூசுப் முஃப்தி அவர்களுடைய குடும்பத்திலே 4 ஆண்களும் 4 பெண்களுமாக இருக்கின்றார்கள். 4 ஆண்களிலே 3 பேர்கள் தன்னை சிறந்த உலமாக்களாக செயல்படுகின்றார்கள். அதில் ஒன்றுதான் லஃபீர் மௌலவி அவர்கள், இந்த தஸ்கரி ஹக்கானி அரபு கல்லூரிய அதிபராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணி மாவட்ட ஜிமித்துலமாவுடைய பொருளாளராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஒரு சகோதரர் இன்சாப் என்று சொல்லக்கூடிய சகோதரர், அவர் புர்கானி அரபு கல்லூரி கண்ணி புர்கானியாவிலே வெளியானவர், புர்கானியா பழைய மாணவர்கள் சங்க உப தலைவராக இருக்கின்றார்.